வந்தேகம் ஸ்ரீகுரு.
The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 11, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 11th of February, 1975, in Mexico.
பின்வரும் பகவத் கீதை உண்மை உறவில் இரண்டாவது அத்தியாயம் பதினோராவது பதத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். 1975 வருடம் பிப்ரவரி 11 தேதி மெக்சிகோவில் பதிவு செய்யப்பட்டது.
அசத்யா நன்னு சூச்சஸ்தங் பிரஜாபாதாங் சுபாசசே கதாசூனங் ச நானு சூச்சந்தி பண்டிதா. பகவான் வாச. பகவான் மீன்ஸ் தி சுப்ரீம் பீங்.
ஸ்ரீ பகவான் வாச. பகவான் அப்படின்னா உச்சமானவர்.
இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரி வென் யூ கன்சல்ட் தி வார்ட் காட் It is stated there, the Supreme Being.
ஆங்கிலே அகராதியில் God அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா உச்சமானவர்ன்றது சொல்லப்பட்டிருக்கும்.
What is that Supreme Being? We are all living beings. But amongst ourselves, there is comparative superlative positions. I am here, you are here, he is there. So, You may be better than me, he may be better than you, and somebody else may be better than him. In this way, you go on searching after one better than the other, when you ultimately come to a point that nobody is better than him, that is Bhagavan.
அந்த உச்சமானவர் என்றது என்ன? நம்ம எல்லாருமே உயிர்வாளிகள். நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சிலர் உயர்வானவர்களாக இருக்கலாம். நான் இங்கே இருக்கேன், நீங்கள் இங்கே இருக்கீங்க, அவர் அங்கே இருக்கார், அவர் இவரை விட சிறந்தவராக இருக்கலாம், இவர் அவரை விட சிறந்தவராக இருக்கலாம், அவரை விட சிறந்தவராக இன்னொருத்தர் இருக்கலாம், சிறந்தவர் சிறந்தவர்னு வரும்பொழுது இந்த விதத்தில் நம்ம தேடிக்கிட்டே போனோம் அப்படின்னா இவரை விட யாருமே சிறந்தவர் இல்லைன்ற ஒரு நிலைக்கு வரமோ அவர்தான் பகவான்.
Bhaga means opulence. So, there are six kinds of opulences.
Bhaga abdina aishwaryangal. Aaru vagayana aishwaryangal irukku.
One opulence is to become very rich. Another opulence is to become very powerful. Another opulence is to become very strong. Another opulence is to become very famous. Another opulence is to become very wise, and another opulence is to become very much renounced. So these six kinds of opulences, when present in the superlative degree, that is Bhagavan.
Ora aishwaryam megavum selvandar agaradu, innor aishwaryam megavum shakti vaindavar agaradu, innor aishwaryam megavum balamanavar agaradu, innor aishwaryam megavum prabalamanavar agaradu, இன்னொரு ஐஸ்வர்யம் மிகவும் அறிவாளியாக ஆகிறது, இன்னொரு ஐஸ்வர்யம் மிகவும் துறவு கொண்டவராகிறது. இந்த ஆறு வகையான ஐஸ்வர்யங்களும் எப்போ ஒருத்தர் இடத்துல மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கோ அவர் தான் பகவான்.
திஸ் மீன்ஸ் ஆஸ் இட் இஸ் ஸ்டேட்டட் இன் தி பேசிக் லிட்டரேச்சர் நதஸ சம அதிகஷ்ட திஷ்யதி நோபடி இஸ் ஃபவுண்ட் equal to him or greater than him.
அப்படி என்றால் வேத இலக்கியங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி அவருக்கு சமமானவராவோ அவரை விட உயர்ந்தவராவோ யாரையும் பார்க்க முடியாது.
In this material world, any person you take, next moment you will find somebody equal to him and somebody greater than him.
இந்த பௌதிக உலகத்தில் நீங்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் அடுத்த வினாடியே அவருக்கு சமமான ஒருத்தரை நீங்கள் பார்க்கலாம், அவருக்கு உயர்ந்த ஒருத்தரை நீங்கள் பார்க்கலாம்.
But the basic information is, God means who has no equal and who has no greater person than him.
ஆனால் வேதங்களுடைய தகவல் என்னன்னா, கடவுள் அப்படின்னா அவருக்கு இணையான நபரும் யாரும் இல்லை, அவரை விட உயர்ந்த நபரும் யாரும் இல்லை.
Actually, Bhagavad Gita was spoken by Krishna, and here it is said, Bhagavan Uvaj. Bhagavan, the Supreme God, means Krishna. That is the statement in all Vedic literature.
உண்மையிலே பகவத் கீதை கிருஷ்ணரால பேசப்பட்டது. இங்கு சொல்லப்பட்டிருக்கு பகவான் வாச்ச, பகவான் அல்லது முழுமுதற் கடவுள் அப்படின்னா அது கிருஷ்ணர். அது எல்லா வேத இலக்கியங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு.
ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதி ராதி கோவிந்த சர்வ காரண காரணம் மீன் ஈஸ்வர கண்ட்ரோலர், தி சுப்ரீம் கண்ட்ரோலர் இஸ் கிருஷ்ண.
அப்படின்னா அந்த ஈஸ்வர கட்டுப்படுத்தக்கூடியவர், உச்ச நிலையில கட்டுப்படுத்தக்கூடியவர் கிருஷ்ணர்.
வி ஆர் ஆல்சோ கண்ட்ரோலர். ஐ கண்ட்ரோல் இஃப் யூ பீப்புள், யூ கண்ட்ரோல் இஃப் யூ மேன், அனதர் கண்ட்ரோல் மோர் மேன், அனதர் மோர் மேன், ஆர் யூ கேன் கோ ஆன். பட் தி சுப்ரீம் கண்ட்ரோலர் ஹூ கண்ட்ரோல்ஸ் எவ்ரி ஒன், ஆல் பிக் கண்ட்ரோலர்ஸ், தட் இஸ் கிருஷ்ண.
நம்மளும் கட்டுப்படுத்தக்கூடியவங்க தான். நான் சில பேரை கட்டுப்படுத்துறேன், நீங்க சில பேரை கட்டுப்படுத்துறீங்க, இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் பேரை கட்டுப்படுத்தலாம், இன்னொருத்தர் இன்னும் அதிகம் பேரை கட்டுப்படுத்தலாம். இப்படியே போயிட்டே இருந்தோம்னா உச்சமான கட்டுப்படுத்தக்கூடியவர், கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அது கிருஷ்ணர்.
When it is said Bhagavan Uvacha, that means the person which is presented here with was spoken by the supreme controller. So our process of receiving knowledge is from the supreme controller.
அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பகவான் உவாச்சா. அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்தானது அந்த உச்ச நிலையில எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவரால பேசப்பட்டது. உச்ச கட்டுப்பாட்டாளரிடமிருந்து அறிவை பெறுவது எங்களுடைய வழிமுறை.
Because according to the definition already given, wise, the most wise, Krishna or Bhagavan is the most wise. Therefore, if we receive knowledge from the most wise, then there is no flaw.
ஏன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்த வரையறையின்படி மிகுந்த அறிவு படைத்தவர்னா அது கிருஷ்ணர் அல்லது பகவான். அதனாலதான் நம்ம அந்த மிகவும் அறிவு படைத்தவர்கிட்ட இருந்து அறிவை பெறறோம். அப்பதான் அதுல குறைபாடு இருக்காது.
That is our principle, that we are receiving from Krishna, the supreme controller, directly.
உச்ச கட்டுப்பாட்டாளர் கிருஷ்ணரிடத்திலிருந்து நேரடியாக அறிவை பெறுவது அப்படின்றது நம்முடைய கொள்கை.
Just like when there is some misunderstanding, we take help from the law books. Because in the law book or in the law court, the decision is obligatory to both the parties.
உதாரணத்துக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது நம்ம சட்ட புத்தகங்களிலிருந்தோ நீதிமன்றத்திலிருந்தோ உதவியை நாடுறோம். ஏன்னா அங்க எடுக்கக்கூடிய முடிவானது ரெண்டு கட்சியினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு.
So to give knowledge, there are many, many parties. But when we receive knowledge from the Supreme, that is all inclusive.
அதனால அறிவை கொடுக்கிறதுக்காக நிறைய கட்சிகள் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது நம்ம உச்சமானவர் இடத்திலிருந்து அறிவை அடைறோமோ அது எல்லா அறிவையும் உள்ளடக்கியதா இருக்கு.
Here Krishna says, asochan anna suchastang pragyabadang suhas. Arjuna has accepted the guidance of Krishna.
இங்க கிருஷ்ணர் சொல்றார், அசோச்சான் அன்வசோச்சஸ்துவம் பிரக்யாவாதாம் சபாசசே. அர்ஜுன கிருஷ்ணரை வழிகாட்டிய ஏற்றுக்கொண்டிருக்கான்.
He has said previously that the position is very perplexing, therefore I accept you as my spiritual master and you kindly give me enlightenment. This is the process.
முதல்ல அவன் சொன்னான், இந்த சூழ்நிலை மிகவும் குழப்பமானதா இருக்கு, அதனால தான் நான் உங்களை ஆன்மீக குருவா ஏற்றுக்கொண்டிருக்கேன், தயவு செய்து எனக்கு அறிவுரை கொடுங்க, இதுதான் வழிமுறை.
We should approach the Supreme or the representative of the Supreme, just like the same example, when there is any controversy, we refer to the law book or to the lawyer, or we take the decision of the law court and that is final.
உச்சமானவரையோ அல்லது உச்சமானவருடைய பிரதிநிதியோ தான் நம்ம அணுகணும். அதே உதாரணம், நமக்குள்ள முரண்பாடான கருத்துக்கள் வரும்பொழுது நம்ம சட்ட புத்தகத்தையோ அல்லது சட்ட வல்லுநரையோ அணுகிறோம், அல்லது நீதிமன்றத்தில் என்ன முடிவு எடுக்கப்படுதோ அது இறுதியானது.
So here Krishna says to Arjuna that because he has accepted the leadership of Krishna, therefore Krishna is chastising him in this way.
கிருஷ்ணரை அவன் வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டிருக்கிறதால கிருஷ்ணர் அவனை இவ்விதத்தில் திட்டுறார்.
He is chastising in this way that Arjuna was talking with Krishna as friends. So friends means equal status, but he gave up that status. He took the status of a disciple.
அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்களா பேசிக் கொண்டிருந்தாங்க. நண்பர்கள் அப்படின்னா சமநிலை. ஆனா இப்போ அந்த நிலையை அவன் கைவிட்டுட்டான். இப்போ ஒரு சீடன் என்ற நிலையை ஏற்றுக்கொண்டிருக்கான்.
A disciple means who voluntarily agrees to be disciplined by the spiritual master.
சீடன் அப்படின்னா தானாகவே தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்றதுக்காக ஆன்மீக குருவிட்ட தன்னை ஒப்படைத்துக் கொள்றது.
When one becomes disciple, he cannot disobey the order of the spiritual master.
ஒருவர் சீடனாகும் பொழுது ஆன்மீக குருவோட கட்டளைகளை மீற முடியாது.
Shishya, this word comes from the root sasdhatu, means I accept your ruling.
Shishya அப்படின்ற அந்த வார்த்தையை சாஸ்தாத்துல இருந்து வரக்கூடியது. அப்படின்னா நான் உங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறேன்.
Previously Arjuna has accepted shishyasti aham sadhimang prapannam, I am now surrendered to you and I agree voluntarily to accept your ruling.
அதனால முதல்ல அர்ஜுனை சிஷ்யஸ்தி அஹம் சாதிமாம் பிரபன்னம்னு ஏற்றுக்கொண்டிருக்கான். நான் இப்போ உங்களிடத்துல சரணடைறேன், உங்களுடைய ஆட்சியை அதாவது உங்களுடைய வழிகாட்டத்தில் நான் ஏற்றுக்கொள்றேன்.
This is the relationship between the spiritual master and the disciple.
இதுதான் ஆன்மீக குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு.
So we have got 10 kinds of offenses in chanting the Hare Krishna mantra. The first offense is Guru Ravagya, means to disobey the orders of Guru, spiritual master.
ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது தவிர்க்க வேண்டிய 10 அபராதங்கள் இருக்கு. அதுல முதல் அபராதம் குரோரவாக்யா அப்படின்னா ஆன்மீக குருவோட கட்டளைகளை மீறுவது.
One cannot disobey the orders of Guru.
ஒருவர் ஆன்மீக குருவோட கட்டளைகளை மீற முடியாது.
சைதன்ய மகாபிரபு, although he is Krishna himself, he also says, Guru more murkha dekhi korila shasan. My Guru, my spiritual master, saw me a fool and therefore he has chastised me.
Chaitanya Mahaprabhu, Sakshat Krishnare, avar kuda solrar, Guru more murkha dekhi korila shasana. Ennudaiya Guru enna oru muttala paakrar, adanal dhaan avar enna thittinar.
So therefore, because Arjuna has accepted Krishna as Guru, therefore he is chastising him that you are lamenting on a subject matter which is not done by any learned man.
அதனால இங்க கிருஷ்ணரும் அர்ஜுனனால ஆன்மீக குருவா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதால அவர் அர்ஜுனனை திட்டுறார். ஒரு அறிஞன் எதுக்காக கவலைப்பட மாட்டானோ அந்த விஷயத்துக்காக நீ கவலைப்பட்டு இருக்க.
That means you are not a learned man, you are fool.
அப்படின்னா நீ ஒரு அறிஞன் அல்ல, நீ முட்டாள்.
The learned man does not do like this. That means you are not learned man because you are doing this.
ஒரு அறிஞன் இப்படி செய்ய மாட்டான் அப்படின்னா நீ அறிஞன் அல்ல, ஏன்னா நீ அதை செய்யற.
So Krishna says that you practically you are not in the knowledge of things, still you are lamenting on the bodily concept of life.
அதனால கிருஷ்ணர் சொல்றார், நடைமுறையில உனக்கு இதை பத்தின அறிவு இல்லை, இருந்தாலும் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கைக்காக நீ கவலைப்பட்டு இருக்க.
Anyone who accepts his body as self, he is not only learned, but he is compared with the animal. That is the statement in the Vedic literature.
யார் ஒருத்தன் இந்த உடல் தான் தான் அப்படின்னு கருதுறானோ அவனை அறிஞன் அல்லாதவன் அப்படின்றது மட்டும் இல்ல, மிருகத்தோட ஒப்பிடப்படுது. அது வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு.
ஜஷாத புத்தி குணபேதி தாதுகே சதி கலத்ரா திசுபௌம இஜ்ஜதி ஜத்தீர்த்த புத்தி சலிலேன கரிஹிச்சித் ஜனேஷு அவிஜ்னேஷு சைவ கோகர. கோ மீன்ஸ் காவ் அண்ட் கோரோ மீன்ஸ் ஆஸ்.
கோ அப்படின்னா பசு, மற்றும் கர அப்படின்னா கழுத.
சோ எனிவன் ஹூ அக்செப்ட்ஸ் திஸ் பாடி as self, he is animal, he is not human being. That is the beginning of knowledge.
யாரோ ஒருத்தர் இந்த உடல் தான் தான் கருதுறானோ அவன் மிருகம், அவன் மனிதன் அல்ல. இதுதான் அறிவின் தொடக்கம்.
People are accepting knowledge from school, college, university, but at the present moment at least, how many people know that he is not body?
மக்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல இருந்து, கல்லூரிகள்ல இருந்து, பல்கலைக்கழகங்கள்ல இருந்து அறிவை பெறறாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் எத்தனை பேருக்கு தெரியும் அவர்கள் அந்த உடல் இல்லை அப்படின்றது?
Unless we understand this first principle of knowledge, there is no question of spiritual advancement of life.
முதல்ல அறிவோட இந்த அடிப்படை கொள்கையை நம்ம புரிந்து கொள்ளல அப்படின்னா ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்ற கேள்விக்கே இடம் இல்லை.
The beginning of Bhagavad Gita is to give lesson that we are not this body. It will be later on explained that the spirit soul or the real person is within this body.
அதனால பகவத் கீதையினுடைய தொடக்கமே நம்ம இந்த உடல் அல்ல அப்படின்ற பாடம் தான் போதிக்கப்படுது. பிறகு உண்மையான நபர் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக ஆத்மான்றதும் விளக்கப்படும்.
Just like we are within this heart and core, but we are not this heart and core. So if this heart and core is torn, if somebody becomes mad after it and lamenting, that is not very good sense.
இப்ப நம்ம இங்க இருக்கோம், நம்ம கோட்டும் சட்டையும் அணிஞ்சிருக்கோம். இந்த கோட்டும் சட்டையும் நம்ம இல்ல. இப்ப அந்த கோட்டும் சட்டையும் திருடப்பட்டது அப்படின்னா ஒருத்தர் அதுக்காக கவலைப்பட்டு இருக்காருன்னா அது ஒரு பெரிய புத்திசாலித்தனம் அல்ல.
Therefore he is saying that asachanam suchastam, you are lamenting on the subject matter which is never done by any learned man.
அதனாலதான் அவர் இங்க சொல்றார், அசோச்சான் அசோச்சஸ்துவம், நீ எந்த விஷயத்துக்காக கவலைப்படக்கூடாதோ, எந்த அறிஞன் எப்பவும் அதுக்காக கவலைப்பட மாட்டானோ அதுக்காக நீ கவலைப்பட்டு இருக்க.
Sheep without rudder or without captain, a sheep without captain, he has not mentioned, but Bhagavat has mentioned.
அவர் தவறான வழிகாட்டப்படுவார். ஒரு கப்பல் திசை திருப்பும் கட்டை இல்லாமலோ அல்லது மாலுமி இல்லாமலோ பயணிக்கிறது போல.
Now you don't bring any other question, you talk about this which you have lectured. In this way, if you bring other question, that is not very good.
இல்ல, நீங்க வேற கேள்வியை கேட்காதீங்க, நீங்க இத பத்தி பேசுங்க. இப்ப நம்ம உபன்யாசம் கொடுத்தத பற்றி நீங்க மற்ற கேள்வி கொண்டு வராதீங்க.
We are discussing one verse. You can put question on this. Not irrelevant question. Of course, that is not irrelevant, but not in connection with this verse. So, question means in connection with this verse.
நம்ம ஒரு பதத்தை பற்றி விவாதம் பண்ணிருக்கோம், நீங்க இது சம்பந்தமா கேள்வி கேளுங்க. சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்காதீங்க. உறுதியா இது சம்பந்தமானதுதான், ஆனா இந்த பதத்துக்கு சம்பந்தமானது அல்ல. கேள்வி அப்படின்னா இந்த பதத்துக்கு சம்பந்தமானதா இருக்கணும்.
I do understand when you go for treatment to a physician, how do you understand that here is a physician? How do you understand? Tell me.
உங்களை குணப்படுத்திக் கொள்றதுக்காக மருத்துவர் இடத்துல நீங்க போகும்போது எப்படி இவர் மருத்துவர் தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க.
Yes. Somehow or other, you know that he is a physician. Similarly, you have to find out Guru.
ஆமா, எப்படியாவது ஏதோ ஒரு வழியில அவர் மருத்துவர் என்றது உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்க ஆன்மீக குருவையும் கண்டுகொள்ளணும்.
குரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹூ ரிக்வயர்ஸ் எ குரு? தட் இஸ் தி க்வெஸ்சன். பிகாஸ் குரு இஸ் நாட் எ ஃபேஷன். இட் இஸ் சேட் இன் தி ஸ்ரீமத் பாகவதம், தஸ்மாத் குரும் பிரபத்தேத். On account of this, you should go to a guru.
முதல்ல யாருக்கு ஆன்மீக குரு தேவை? அது ஒரு கேள்வி. ஏன்னா குருன்றது ஒரு புது பாணி அல்ல. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தஸ்மாத் குரும் பிரபத்தியேத. இந்த விஷயத்துக்காக ஒருத்தர் குருவை அணுகணும்.
What is that account?
எந்த விஷயம்?
தஸ்மாத் குரும் பிரபத்தியேதா ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம். One who is very much inquisitive to know about spiritual affair, he requires a guru.
தஸ்மாத் குரும் பிரபத்தியேதா ஜிக்யாசு ஸ்ரேய உத்தமம். எப்போ ஒருத்தர் ஆன்மீக விஷயங்களில் விசாரணை உடையவரா இருக்காரோ அவருக்கு ஆன்மீக குரு தேவை.
Spiritual affair means that we are in this material world, we are suffering. When the question will come in one's mind, why I am suffering? That is spiritual.
ஆன்மீக விஷயங்கள்ன்றது என்ன? நம்ம இந்த பௌதிக உலகத்தில் இருக்கோம், நம்ம துன்பப்படுறோம். எப்ப நம்மளுடைய மனசுல ஏன் நான் துன்பப்படுறேன்ற கேள்வி எழுதோ அதுதான் ஆன்மீகம்.
Just like an animal is being taken to the slaughterhouse, he cannot inquire why I am being taken to the slaughterhouse.
மிருகங்களை கசாப்பு கடைக்கு எடுத்துட்டு போனா அந்த மிருகங்களால ஏன் என்ன கசாப்பு கடைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற கேள்வி எழுப்ப முடியாது.
But if a man is being taken forcibly, he will protest, he will cry, he will call crowd. Therefore, human being can inquire about spiritual affairs.
மனிதன கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போனா அவன் எதிர்ப்பு தெரிவிப்பான், அவன் அழுவான், கூட்டத்தை கூட்டுவான். அதனாலதான் மனிதன் அப்படின்னா ஆன்மீக விஷயங்களை பற்றி விசாரிக்க முடியும்.
So, when there is spiritual inquiry, then one requires a guru.
அதனால ஆன்மீக விசாரணை எழும்போது அப்ப அவனுக்கு ஆன்மீக குரு தேவை இருக்கு.
And by going to guru, as it is stated, tadbiddhi pranipatena pariprasneena sevaya. One has to learn by surrendering, pranipat.
ஆன்மீக குருட்ட போறது அப்படின்றது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒருவர் சரணடைறது மூலமா கற்றுக்கொள்ளணும் பிரணிபாத்த.
First of all, there must be a strong impulse to inquire about the transcendental subject matter. Then one requires a guru.
முதல்ல ஒருத்தருக்கு உன்னதமான விஷயங்களை பற்றி விசாரிக்கிறதுக்கான பலமான உத்வேகம் இருக்கணும். அப்பதான் அவருக்கு குரு தேவை.
Not that to follow a fashion that one has guru.
ஒரு புது பாணியை பின்பற்றதுக்காக ஒருத்தருக்கு குரு இருக்கணும்ன்றது இல்ல.
ஆச்சாரியவான் புருஷ பேதம். Unless one becomes under the control of ஆச்சாரியா, he has no perfect knowledge.
ஆச்சாரியருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே ஒருவர் வந்தால் ஒழிய அவரிடத்துல பக்குவமான அறிவு கிடையாது.
Therefore the Vedas says, தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத். For understanding the transcendental science, one must approach a guru.
அதனாலதான் வேதங்கள் சொல்லுது, உன்னதமான விஞ்ஞானத்தை புரிந்து கொள்றதுக்காக ஒருவர் ஆன்மீக குருவை அணுக வேண்டும்.
And what is the symptom of guru? Samitpani Shrutiyam Brahmanishtam. Guru means one who has complete knowledge of Vedic version, and not only that, he is a staunch or fixed up devotee of the Supreme Lord. These are the qualifications.
அப்படின்னா குருவுக்கான அறிகுறி என்ன? குரு அப்படின்னா வேத கருத்துக்களின் முழுமையான அறிவு கொண்டவராக இருக்கணும். அது மட்டுமல்ல, அவர் மிகவும் உறுதியான ஒரு நிலை பெற்ற முழுமுதற் கடவுளின் பக்தராக இருக்கணும். இவைகள் தான் தகுதிகள்.
The guru strictly follows the Vedic injunction and teaches the same thing to his disciple. That is guru.
குரு அப்படின்னா வேத உபதேசங்களை மிகவும் கண்டிப்புடன் பின்பற்றக்கூடியவர், அதே விஷயங்களை சீடர்களுக்கு உபதேசிக்கக்கூடியவர்.
So, first thing is, one must be inquisitive to understand about the spiritual subject matter.
முதல்ல ஒருத்தருக்கு ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்றதுக்கான விசாரணை இருக்கணும்.
Just like you have come here in this temple, you know that here nothing like political meeting is going on. Here something spiritual matter is being discussed. Therefore you have come. This inclination is the beginning of spiritual life.
உதாரணத்துக்கு நீங்க இங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இங்க அரசியல் கூட்டம் மாதிரி எதுவும் நடக்கல. இங்க ஆன்மீக விஷயங்கள் விவாதிக்கப்படுது. அதனால தான் நீங்க வந்திருக்கீங்க. இந்த விருப்பமானது உங்க ஆன்மீக வாழ்க்கையினுடைய தொடக்கம்.
This is called shraddha. Shraddha means faith.
இதுக்கு பேரு ஸ்ரத்தா. ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை.
So, this shraddha has to be developed further. And to develop this shraddha or faith, one has to associate with persons who are keeping with this faith.
இந்த ஸ்ரத்த மேலும் வளர்க்கப்படணும். இந்த ஸ்ரத்தாவை வளர்க்கறதுக்கு அல்லது நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு ஒருவர் யாரோ ஒருத்தர் இடத்துல இந்த ஸ்ரத்தா ஏற்கனவே இருக்கோ அவரோட பழகணும்.
Therefore it is said, ஆது ஸ்ரத்தா தது சாது சங்கம். First of all faith, then to associate with persons who are devotees and faithful.
அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆதவ் ஸ்ரத்தா ததா சாது சங்க. முதல்ல நம்பிக்கை, பிறகு யார் ஒருத்தர் இடத்துல அந்த நம்பிக்கை இருக்கோ அந்த பக்தர்களோட சங்கம்.
In this way, when further development is done, then ato bhajana kriya means the learning the process of devotional service.
இந்த விதத்துல நம்ம மேலும் வளர்ச்சி ஏற்படுத்த முடியும். அடுத்து பஜன கிரியா அப்படின்னா பக்தி தொண்டுக்கான வழிமுறையை கற்றுக்கொள்ளுதல்.
No gambling, no meat eating. These are not wanted. In the beginning of life, nobody smokes or nobody becomes intoxicated. It is learned by bad association. Similarly, it can be given up by good association.
சூதாட்டம், மாமிசம் சாப்பிடுறது இதெல்லாம் விரும்பத்தகாதது. வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே யாரும் புகைப்பிடிக்கிறதோ போதை பழக்கத்தில் ஈடுபடுறதோ கிடையாது. இது கெட்டவர்களுடைய பழக்கத்தால் வாழக்கூடியது. அதே மாதிரி நல்லவர்களுடைய பழக்கத்தால் அதை விட முடியும்.
They are called anarthas. Anartha means unwanted bad habits. So, when we are children, innocent, we have no bad habits. But as we grow and associate with bad company, we also acquire all these bad habits.
அவைகளுக்கு பேரு அனார்த்த. அனார்த்த அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள். நம்ம குழந்தைகளா இருக்கும் பொழுது, அப்பாவித்தனமா இருக்கும் பொழுது நமக்கு கெட்ட பழக்கங்கள் கிடையாது. ஆனா நம்ம வளரும் பொழுது கெட்டவர்களுடைய பழக்கத்தால நம்ம இந்த கெட்ட பழக்கங்களை வளர்த்து கொள்றோம்.
So to give up all these bad habits means we have to associate with sadhus or devotees, saintly person, then we can give it up.
அதனால இந்த கெட்ட பழக்கங்களாம் கைவிடுறதுக்கு நம்ம சாதுக்களோட அல்லது பக்தர்களோட பழகணும். அப்ப நம்மால் அதை விட முடியும்.
This is called anartha nivritti, means giving up all unwanted bad habits. These things are not wanted. Nobody dies if he does not smoke or drink. Nobody dies.
அதுக்கு பேரு அனார்த்த நிவர்த்தி. அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை கைவிடுறது. இந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாதது. புகைப்பிடிக்காம இருக்கிறதாலேயோ போதை பழக்கம் இல்லாம இருக்கிறதாலேயோ யாருமே இறந்து போகிறதில்லை.
Artificially we learn it, so by good association we can give it up. So when we are purified out of all the bad habits, then we become fixed up in spiritual knowledge.
இது செயற்கையா நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். நல்லவர்களுடைய பழக்கத்தால அது கைவிட முடியும். இந்த எல்லா கெட்ட பழக்கங்கள்ல இருந்தும் நம்ம தூய்மை அடையும் பொழுது நம்ம ஆன்மீக ஞானத்தில் உறுதி பெறறோம்.
In this way we make advance in spiritual life and at the last stage we become lover of God.
இந்த விதத்துல நம்ம ஆன்மீக வாழ்க்கையில நம்ம முன்னேற்றத்தை அடையலாம். இந்த முன்னேற்றத்தில இறுதி நிலையானது நம்ம கடவுளுடைய அன்பிற்குரியவராகிறோம்.
This is the process and one who teaches this process he is guru. This is the definition of.
இதுதான் வழிமுறை. யார் ஒருத்தர் இந்த வழிமுறையை உபதேசிக்கிறாரோ அவர் ஆன்மீக குரு. இதுதான் குருவுக்கான வரையறை.
I do not know what you say. Where it is? No, when we are teaching, it is because the people are suffering on account of ignorance. Therefore we are teaching. How? We are callous. We are not callous. We are very much sympathetic to give them knowledge. How do you say? The devotees are not callous.
மக்கள் அறியாமையினால மிகவும் துன்பப்படுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் நாங்க இந்த உபதேசங்களை கொடுக்கறோம். எப்படி நாங்க கொடூரமானவங்க? நாங்க கொடூரமானவர்கள் அல்ல. நாங்க இறக்கம் கொண்டிருக்கிறதாலதான் மக்களுக்கு இந்த அறிவை கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி நீங்க சொல்றீங்க பக்தர்கள் கொடூரமானவர்கள் அல்ல?
Why they are touring all over the world accepting so much trouble, opposition? Because they are very much sympathetic with the people who are suffering out of ignorance. They are the most sympathetic friend of the human society. So this is not true that they are callous.
அப்படி இல்லனா ஏன் அவங்க உலகம் முழுக்க பயணம் செய்து நிறைய தொல்லைகளை ஏற்றுக்கொள்ளணும், நிறைய எதிர்ப்புகளை ஏற்றுக்கொள்ளணும்? ஏன்னா அறியாமையினால துன்பப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இரக்கம். இன்னைக்கு மனித சமுதாயத்துக்கு மிகவும் இரக்க கொண்ட நண்பர்கள் அப்படின்னா பக்தர்கள் தான். அவர்கள் கொடூரமானவர்கள் என்றது உண்மை
இல்லை. வேற
ஏதாவது கேள்வி இருக்கா?
If you don't commit offense, why do you voluntarily commit offense? You should not commit offense, then it will be all right, purified.
நீங்க அபராதங்களை செய்யாதீங்க. ஏன் நீங்க தானா அபராதங்களை செய்யறீங்க? நீங்க அபராதங்களை செய்யாதீங்க, அப்ப எல்லாம் சரியா போகும், தூய்மை அடையும்.
By performing sankirtan.
Sankirtanam seyyaradala.
Just like if a man drinks, and if he drinks, then he become a drunkard. Drink more and he become drunkard. Similarly, chant more and he become a perfect chanter.
உதாரணத்துக்கு ஒருத்தர் குடிக்கிறார், அவர் போதையாடுறார், மேலும் குடிக்கிறார், இன்னும் போதையாகிறார். அதே மாதிரி ஒருத்தர் அதிகமா நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க பக்குவமான ஜபம் செய்யறவராயிடுறார்.
Yes, that is the first offense. Guru Ravagya, Shruti Shastra Nindanam, Shruti Shastra Nindanam, Guru Ravagya. If you accept Guru and again disobey him, then what is your position? You are not a gentleman. He promised before Guru, before Krishna, before fire, that I shall obey your order, I shall execute this. And again, if you do not do this, then you are not even a gentleman. What to speak about devotee? This is common sense.
Ama adu modala aparatham guror avagya shruti shastra nindanam. Neenga guruva yetrukolringa marubadiyum avarude kattalai meerringa appo ungalaude nilai enna? Neenga oru nalla panbullavan kuda kediyadhu. Ungalaude kattalai na pinpatruven, na idella pinpatruven appdin solli guru munnadi, krishnar munnadi, eggeetha munnadi neenga urudhi kodukringa, marubadiyum adha neenga seiyaradilla. அப்ப நீங்க ஒரு நல்ல பண்பு உள்ளவன் கூட கிடையாது. பக்தன்ற பேச்சுக்கு அங்க இடமே இல்லை. இது பொதுவான அறிவு.
You cannot understand. He can take prasadam.
உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? அவர் பிரசாதம் சாப்பிடலாம்.
பக்திவினோத் தாக்கூர் ஹஸ் சேட் லைக் தட், தார் மத்ய ஜீவாவதி லோபோமாய சுதூர் மதி, தாரே ஜேதா கோடின சம்சாரே. Out of all the senses, the tongue sense is very powerful. So it is very difficult to control it.
பக்தி வினோத் தாக்கூர் சொல்லியிருக்கார், எல்லா புலன்கள்லையும் நாக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் கட்டுப்படுத்த கடினமானதும் கூட.
So he says, தார் மத்ய ஜீவாவதி லோபமாய சுதூர். The tongue is very greedy and very difficult to be controlled.
அதனால் அவர் சொல்றார், நாக்கு மிகவும் பேராசை கொண்டது, கட்டுப்படுத்துறதுக்கும் கடினமானது.
Therefore Krishna has given us one weapon. What is that? Krishna varo dayamay koribare jivha joy saprasad anno dilo bhai. Krishna is very kind. Therefore he has given us his remnants of food star.
அதனால தான் கிருஷ்ணர் ஒரு ஆயுதத்தை அதுக்கு கொடுத்திருக்கார். என்னது? கிருஷ்ணர் மிகவும் கருணை வாய்ந்தவர்ன்றதால அவருடைய உணவு பதார்த்தங்களுடைய மிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கார்.
So if we make this promise that I shall not take anything which is not offered to Krishna, then your tongue will be controlled.
கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படாத வேற எந்த பதார்த்தங்களையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அப்ப நாக்கு கட்டுப்படுத்த முடியும்.
And in the Shastra it is said that you cannot understand Krishna. அதா ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி, நாட் ஓன்லி கிருஷ்ணா இவன் இஸ் நேம், யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வித் திஸ் இம்பர்ஃபெக்ட் சென்சஸ்.
மேலும் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த குறைபாடு உள்ள புலன்களால கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரை மட்டும் இல்ல, அவருடைய நாமத்தை கூட.
அதா ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நமவித் கிராயம் இந்திரை சேவன் முகே ஹி ஜீவாதோ சாமி வஸ்புரத்ததா. But when you engage your tongue in the service of Krishna, then Krishna reveals himself.
உங்களுடைய நாக்கை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தும் பொழுது கிருஷ்ணரே உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துறார்.
The tongue's business is twofold. One is with tongue we speak, we vibrate sound. And another business is with tongue we taste nice food star.
நாக்குக்கு ரெண்டு வேலைகள் இருக்கு. ஒன்னு நம்ம பேசுறோம், அது சப்தத்தை உண்டாக்குது. இன்னொன்னு நல்ல உணவு பதார்த்தங்களை ருசிக்குது.
So if you engage this tongue in the matter of Krishna's service by vibrating Hare Krishna mantra, and if you don't allow your tongue to touch anything which is not offered to Krishna, then you become immediately Krishna realized.
இப்போ உங்களுடைய நாக்கு கிருஷ்ண சேவையில கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படாத உணவு பதார்த்தங்களை ருசிக்கிறதுக்கு அனுமதிக்காம இருக்கிறதாலையும் நீங்க உடனடியா கிருஷ்ணரை உணர்ந்த ஆத்மாவா ஆயிடுறீங்க.
So hence the tongue is control, all other senses are automatically controlled. This is the problem.
அதனால நாக்கு எப்ப கட்டுப்படுத்தப்படுதோ அப்பொழுது மற்ற எல்லா புலன்களும் தானாகவே கட்டுப்படுத்தப்படுது. இதுதான் வழிமுறை.